நேரத்திலும் இந்த மாலை ஆராதனையிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக் கொள்கிற வேத வசனம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16:17. 16:17.
விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள்
போ. நிறைய விஷயம் இருக்குது. நமக்கு இன்றைக்கு நாம் தியானத்துக்கு எடுத்துக் கொள்கிற ஒரு பகுதி விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். முதல் காரியமாக ஆண்டவர் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்குரிய ஒரு அடையாளம் பிசாசுகளை துரத்துவார்கள் அப்படின்னார். இந்த பிசாசுகளை துரத்துதல் அப்படிங்கிறது முதல்ல பேசிக்கா நம்முடைய சொந்த வாழ்க்கையில் ஆரம்பிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். கடந்த வாரத்திலே போன வாரத்திலும் காலை ஆராதனையிலே பிசாசானவன் எப்படி சோதிக்கிறான் அப்படின்னு பார்த்தோம். சோதித்ததில் வெற்றி கண்டதான யோபுவை பார்த்தோம். போன வாரம் சாயங்காலத்திலே யூதாஸ்காரியத்தை பிசாசு எப்படி சோதிச்சான்னு பார்த்தோம். அதிலே அவன் தோற்று போனதை குறித்து பார்த்தோம். இன்னைக்கு காலையில மறுபடியும் பிசாசு எப்படி சோதிக்கிறான்னு பார்த்தோம். இதுல இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயம் எடுத்தார்னு பார்த்தோம் இல்லையா. இதெல்லாமே நமக்கு வித்தியாசமான சாட்சிகள். யோபுவின் வெற்றி, யூதாசுடைய தோல்வி, இயேசு கிறிஸ்துடைய மிகப்பெரிய வெற்றி. இப்ப நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன பிசாசுகளை துரத்துவார்கள். இதிலே ரெண்டு காரியம் இருக்கிறது. ஒன்று, நமக்கு விரோதமாய் எழும்புகிற பிசாசுகளை முதலாவது நமக்கு துரத்த தெரியணும். நம்முடைய பர்சனல் லைஃப்ல நம்மளை அட்டாக் பண்ற பிசாசை துரத்த நமக்கு தெரியணும். அது முடிஞ்சாதான் அதுக்கு அடுத்த கட்டத்தில் தான் மற்றவர்களுக்குள் பிசாசு பிடித்திருக்கும் பொழுது அதை நம்ம விரட்டுறதுக்கு அடுத்த கட்டத்துக்குள்ள நம்ம போக முடியும். நமக்குள்ளேயே ஒரு வெற்றியை அடையாத பட்சத்தில் இன்னொருவருக்கு நாம் விடுதலையை வாங்கி கொடுக்கிறது சிரமமான காரியம். அதனாலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டும். அது ரொம்ப முக்கியம். என்ன சொல்ல போனால் இரண்டாவதோட முதல் காரியம் தான் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் கடைசி நாட்களில் இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பிலே நிற்கும் பொழுது அவருக்கு முன்பாக நாம் எல்லாரும் வரும் பொழுது அவர் நியாயம் தீர்க்கிற வேளையில் நடக்க போகிற காரியத்தை இயேசு கிறிஸ்து வேதத்தில் மிகப்பெரிய எச்சரிப்பா சொல்லியிருக்கிறார். இதை மத்தேயு 7:21 22 இந்த ரெண்டு வசனங்களை பார்க்கும் பொழுது இதிலே ரொம்ப கவனிக்க வேண்டிய காரியம் இருக்கிறது. அதை வாசிச்சிடலாம். இப்போ மத்தேயு 7:21
பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி
செய்கிறவனே
பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல்
என்னை நோக்கி
கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை
அந்நாளில் அங்கு நடக்கிறத பாருங்க. அந்நாளில்
அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா
போதும் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா. நாங்கள் இங்கே பார்க்கும் பொழுது ஒரு கூட்ட ஜனங்கள் கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா அப்படின்னாங்க. ஆனால் அவர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னது அக்கிரமை செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படின்ட்டார். அப்ப மற்றவங்களுக்குள் இருக்கிற பிசாசுகளை துரத்தினவர்கள் கூட பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டார்கள். காரணம், மற்றவங்களுக்குள் இருக்கிற பிசாசுகளை விரட்டுகிறதுல கவனம் செலுத்தி கடைசியில தங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்பின பிசாசை அவங்க ஹேண்டில் பண்ண மறந்துட்டாங்க, தவறிட்டாங்க. தங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாய் எழும்பி வந்த பிசாசுகளை துரத்த தவறிட்டாங்க. அதை மேற்கொள்ளாமல் மற்றவங்களுக்குள்ள இருக்கிற பிசாச துரத்தில் கவனம் செலுத்துறாங்களே தவிர, தங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாய் எழும்பினதில் அவங்க தவறி போனதுனாலதான் இவர்கள் அவ்வளவு ஊழியம் செய்தும் பிசாசுகளை துரத்தியும் கூட அவர்களை கர்த்தர் அறியேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலே ரொம்ப முக்கியமான விஷயம், நம் வாழ்க்கைக்கு விரோதமாய் அனுதினமும் எழும்பி வருகிற பிசாசுகளை நாம் துரத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும், ஜெயிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கை நம்ம ஜெயிக்கும் போதுதான் மற்றவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நம்ம ஜெயத்தையும் நாம் கொண்டு வர முடியும். வேதத்தை நீங்க முழுவதுமாய் கவனித்து பார்த்தால் இந்த கான்செப்ட் நமக்கு ரொம்ப சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த ரெண்டு வாரத்தில் எடுத்த செய்திகளுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தேவ பிள்ளை கர்த்தரை வாஞ்சையோடு தேடும் பொழுது அவனுங்கள் பிசாசுடைய டார்கெட்ல வருகிறாங்க. பிசாசு அவர்களை மேல் கண் வைக்கிறான், அவர்களை வீழ்த்த நினைக்கிறான். இதை நம்ம போன வாரத்தில் தொடர்ச்சியை பார்த்துட்டு வரோம். யோபுவின் மேல் பிசாசு கவனம் வைத்தான், இயேசு கிறிஸ்துவின் மேல் பிசாசு கவனம் வைக்கிறான். அவருடைய வாழ்க்கை முழுவதும் சோதனை தான். இன்னைக்கு காலையில் நம்ம பார்த்தது அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிற அந்த நேரத்தில் ஏற்பட்ட 40 நாட்கள் சோதனை. ஆனால் 40 நாட்கள் மாத்திரம்தான் பிசாசினால் இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. அவர் வாழ்க்கை முழுவதுமே சோதிக்கப்பட்டார், கடைசி வரைக்கும் சோதிக்கப்பட்டார். நீ காலையில் சொன்னேன் அந்த 40 நாள் அதற்காகவே பிரத்யேகமாய் ஒதுக்கப்பட்டிருந்துச்சு, அதுதான் வித்தியாசம். அந்த 40 நாட்கள் அவர் வேறு எதையுமே செய்யல, ஊழியம் செய்யல, டோட்டலா சோதனைக்காகவே ஒதுக்கப்பட்ட நாட்கள். அதனாலதான் ஸ்பெஷலா போட்டிருக்கு. மற்றபடி அவர் அனுதினமும் பிசாசினால் சோதிக்கப்பட்டார், வாழ்க்கை முழுவதும் சோதிக்கப்பட்டார். அதுக்கு நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. அவரை கல்லெறிவதற்காக எத்தனையோ சூழ்நிலைகளில் ஜனங்கள் எழுப்பினாங்க. அது யாருனால வந்தது? பிசாசினால வந்தது. அவரிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கும்படி அநேக கேள்விகளை எழுப்பி அவரை கவிழ்த்து போட்டு அவரிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கலாம்னு பிரயாசப்பட்டாங்க. இது யாருனால வந்தது? பிசாசினால வந்தது. ஒவ்வொரு நாளிலும் அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, சோதனை, அவருக்கு போராட்டம் இருந்துட்டேதான் இருந்துச்சு. அவருடைய ஊழியத்தின் கடைசி பகுதியிலே அவர் ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 14:30 வாசிக்கலாம். யோவான் 14:30.
இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவது இல்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை.
இப்ப பாருங்க, சிலுவைக்கு போறதுக்கு முன்னால இந்த 14th chapter இருந்து பாத்தீங்கன்னா அவர்களை ஆயத்தப்படுத்துறார். சீஷர்களை கர்த்தர் ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு ஃபேர்வெல் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கிறார். அந்த ஃபேர்வெல் மெசேஜ் கொடுக்கும்போது அதுக்கு நடுவில் சொல்றார், இதோ இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. உலகத்தின் அதிபதி பிசாசு எங்கிட்ட வர. அப்ப பாருங்க, அவருடைய வாழ்க்கை முழுவதும் பிசாசு வந்து கொண்டே இருந்தான். பிசாசு அவருடைய வாழ்க்கையின் கடைசி பகுதியில் அவர் சிலுவையில் மறிக்கிறதற்கு முன்பதாக கூட அந்த லாஸ்ட் டைம்ல வந்து நின்றான். அவரிடத்தில் எதாகிலும் குறை கண்டுபிடித்து அவரை எப்படியாகிலும் அவருடைய திட்டத்தை, அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவ திட்டத்தை கெடுத்து போடலாம் என்று பிரயாசப்பட்டார். ஆனால் அவர் சொன்னார், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் எந்த ஒரு விஷயத்திலும் கூட என்னை ஜெயிக்கிறதற்கு நான் இடம் கொடுக்கவில்லைங்கிறார். அதான் அவருடைய சாட்சி. அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லைன்னா என் வாழ்க்கை முழுவதிலும், என்னுடைய வாழ்க்கையின் கடைசி நேரத்தில் இருக்கிறேன், இன்னும் ஒரு சில நாட்களில் மறிக்க போறேன், ஆனால் பிசாசு என்னை ஒரு தடவை கூட என்னை ஜெயிக்கல, அவனுடைய காரியம் ஒரு தடவை கூட என்னுடைய வாழ்க்கையிலே வெற்றி பெறவில்லை. ஓபன் ஆஃப் டிக்ளேர் பண்ணிட்டு போறார். அப்ப இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே கடைசி வரைக்கும் ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமான்னு பிசாசு ட்ரை பண்ணான். இது இயேசு கிறிஸ்துக்கு மட்டுமா நினைக்கிறீங்களா? இல்ல, நமக்கும் அதே காரியம் தான். இயேசு கிறிஸ்துக்கு என்ன பாதையோ அதே பாதை தான் நமக்கு. அதுக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். 1 பேதுரு 5:8 வாசிங்க. 1 பேதுரு 5:8 எட்டாவது வசனம்.
தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள்,
தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள்,
விழித்திருங்கள்,
விழித்திருங்கள்,
ஏனெனில்
ஏனெனில்
உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன்,
உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன்
கர்ஜிக்கிற சிங்கம் போல,
கர்ஜிக்கிற சிங்கம் போல
எவனை விழுங்கலாமோ என்று,
எவனை விழுங்கலாமோ என்று
வகை தேடி சுற்றி திரிகிறான்,
வகை தேடி சுற்றி திரிகிறான். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்க, அலர்ட்டாருங்க. ஏனென்றால் நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ, எந்த ஒரு விசுவாசியை, எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளையை விழுங்கி போடலாமோ என்று அவன் வகை தேடி, சான்ஸ் பார்க்கிறான். வகை தேடினா வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்த்து சுட்டி திரிகிறான். யாரிடத்துல எந்த இடத்தில் ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சால் அதை டக்குன்னு யூஸ் பண்றதுக்காக அவன் அலைந்து கொண்டிருக்கிறான். புரியுதுங்களா? வகை தேடி அப்படின்னு என்ன, சான்ஸ் பார்க்கறான். ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமா, எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை வீழ்த்துறதுக்கு என்ன சான்ஸ் கிடைக்கும் பார்த்துட்டே இருக்கிறான். ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமா, அவருடைய பரிசுத்தத்தில் தள்ளலாமா, உண்மையில தள்ளலாமா, நேர்மையில தள்ளலாமா, ஏதாவது ஒரு காரியத்தில் தள்ளலாமா. நம்முடைய வாழ்க்கையில் எப்படி ஆகிலும் கர்த்தரை விட்டு பிரிக்கிறதற்கு வாய்ப்பை தேடி கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி நம்மை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன நிலையோ அதே பாதை தான் நமக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம வாழ்க்கையில் ஒண்ணு நமக்கு தெரியணும், இயேசு கிறிஸ்து கடைசியில் என்ன சொன்னாரோ அதே டிக்ளரேஷன் நம்மளுக்கு கொடுக்கணும், அதே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். ஆனா ஈக்குவலா கொடுக்க முடியாது, ஆனால் கொடுக்க முடியும். எப்படின்னா, அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை அப்படின்னா அவர் சொன்ன விதமே வேற. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஓபன் சேலஞ்ச் பண்ண, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று யார் என்னை குற்றப்படுத்த முடக்கூடும், ஓபன் சேலஞ்ச். இதை யாருமே பண்ண முடியாது உலகத்தில், ஒரு மனுஷன் கூட பண்ண முடியும். என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் அப்படி சொன்னவர் தைரியமா சொல்றார், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. ஆனா நம்மளும் அதை சொல்ல முடியும். எப்படின்னா, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று கேட்க முடியாது, அந்த வார்த்தை யாருமே கேட்க முடியாது. ஆனால் ஒன்னு செய்யலாம், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன தவறு வருகிறது, ஒரு பாவம் தலை தூக்குகிறது, ஒரு சின்ன காரியத்திலே கர்த்தருக்கு பிரியமாய் நம்ம ஏதோ பண்ணிட்டோம், உடனே அவருடைய சமூகத்தில் விழுந்து நம்மை தாழ்த்தி மனஸ்தாபப்பட்டு ஒப்பு கொடுத்து பாவறிக்கை பண்ணி நம்மை கழுவி சுத்திகரித்து அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு சொல்ல முடியும், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அதை செய்ய முடியும், அதை செய்யலாம். இந்த காரியம் நமக்கு சாத்தியம். இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, அவர் தேவகுமாரன் தான், நம்மளும் தேவகுமாரன் குமாரத்தைகள் தான். ஆனால் அவர் பாவமே இல்லாதவர். நாம் பாவம் செய்து கழுவப்பட்டு பாவத்திற்கு நாம் விலக்கப்படுகிறோம். அவருடைய வருகையின் நேரத்திலே அல்லது நியாய தீர்ப்பு நேரத்திலே நாமும் அதே டிக்ளரேஷன் கொடுக்கணும், பிசாசுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் நாம் நம்மை கழுவி சுத்திகரித்து அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அப்ப நம்ம வாழ்க்கையில் இதை நம்ம ரொம்ப முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா வேதத்தில் பவுல் கூட, நாம் எல்லோரும் அநேக காரியத்தில் தவறுகிறோம் அப்படின்னார். ஆனாலும் அதை நம்ம நியாயப்படுத்திட்டு கூடாது, நம்மை சுத்திகரித்து தொடர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓட வேண்டும், ஓடி ஜெயிக்கணும். சரி, இப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிற காரியம் பிசாசுகளை துரத்துறது, அதுதான் நம்ம பார்க்கிறோம், அதுதான் மெயின். இந்த பிசாசை நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்பி வருகிற பிசாசானவனை நம்ம எப்படி மேற்கொள்வது, அவனை எப்படி நம்ம மேற்கொள்வது. இப்ப நமக்கு வந்து ஏற்கனவே யாரை அவன் மேற்கொண்டான், எப்படி மேற்கொண்டான், இதை நம்ம கொஞ்சம் ஹைலைட் பண்ணி பார்க்கும்போது நம்ம எப்படி மேற்கொள்வதற்கு என்பதற்கான ஒரு முடிவுக்கு நம்மால் வர முடியும். சரி, இப்ப நம்ம முதல் மனுஷனிலிருந்து நாம சில காரியத்தை பார்க்கலாம், அதன் பிறகு இன்னும் சிலருடைய காரியத்திலிருந்து நாம பார்க்கலாம். ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாத படிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை,
நீங்கள் சாகவே சாவதில்லை,
நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே,
நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே
உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும்,
உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும்,
நீங்கள் நன்மை தீமை அறிந்து,
நீங்கள் நன்மை தீமை அறிந்து
தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும்,
தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும்
தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும்,
புசிப்புக்கு நல்லதும்,
பார்வைக்கு இன்பமும்,
பார்வைக்கு இன்பமும்,
புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான்.
இங்கே பார்க்கும்போது முதல் மனுஷனுடைய வீழ்ச்சி, இங்கதான் ஃபர்ஸ்ட் ஒரு பிசாசுடைய அட்டாக், ஒரு மனுஷனுக்கு வருகிற ஃபர்ஸ்ட் அட்டாக் இங்கதான் போட்டிருக்கு. வேதத்தில் முதல் முதலாக மனுஷன் பிசாசினால் தாக்கப்பட்ட சம்பவம். இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தர் ஆதாமுக்கு ஒரே ஒரு கட்டளை கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 10 கட்டளை, ஆனால் ஆதாமுக்கு ஒரே கட்டளை தான், இந்த கனியை மட்டும் நீ புசிக்க கூடாது. சிங்கிள் கமாண்ட்மெண்ட் தான் கொடுத்த ஒரே கட்டளை. ஆனால் அந்த ஒரே ஒரு கட்டளையை அவங்களால காப்பாத்திக்க முடியல. ஒரே ஒண்ணுதான், வேற எல்லாமே அவங்களுக்கு கொடுத்தார், இந்த கனியை மட்டும் புசிக்க வேண்டாம். ஆனால் எதை அவர்கள் புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னாரோ அந்த ஒரு கனியை புசிப்பதற்கு பிசாசு லீட் பண்ணிட்டான். தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனியும் கூட இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா பழமும் இருந்திருக்கும். அதுக்கு முன்னாலே கர்த்தர் புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை புசிக்க வைத்து விட்டான். இன்னைக்கு காலையில் நம்ம பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவை தன் வார்த்தைக்கு கீழ்ப்படிய பண்ண வேண்டும், அதுதான் அவனுடைய நோக்கம், அதுதான் அவனுடைய காரியம். ஒரு நபரை தன் வார்த்தைக்கு கீழ்ப்படிய பண்ணிவிட்டால் அவர்கள் மேல் அவன் ஜெயம் எடுத்து விடுகிறான். இதுதான் ஃபர்ஸ்ட் மனுஷனுக்கு நடந்துச்சு, வேற ஒன்னும் செய்யல. ஆதாமுக்கு வேற சோதனையே கிடையாது, அவன் பாவத்தில் போய் விழுகிறதற்கு வேற எந்த பாவ சோதனை கிடையாது, அவனுக்கு வேற எந்த சோதனையும் கிடையாது, எந்த விதமான தவறான காரியங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் இந்த கனியை புசிக்க கூடாதுன்னு சொன்னார், அது ஒண்ணுதான் காரியம். அந்த ஒரு காரியத்தில் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போக பண்ணி தனக்கு கீழ்ப்படிய வைத்து விட்டான் பிசாசு. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரே நேரத்தில் ரெண்டு நடக்குது. ஒன்று, கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனது நடக்குது. இரண்டாவது, இவனுக்கு கீழ்ப்படிந்தது நடந்துச்சு. ஒரே நேரத்தில் ரெண்டு நடக்குது. நம்ம பிசாசுக்கு கீழ்ப்படுகிறோம்னா அது கண்டிப்பா கர்த்தருக்கு கீழ்ப்படியாத விஷயம், நம்ம ஆட்டோமேட்டிக்கா எழுதிக்கலாம். கர்த்தருக்கு நம்ம உண்மையா கீழ்ப்படுகிறோம்னா நம்ம பிசாசுக்கு கீழ்ப்படியலன்றது ஆட்டோமேட்டிக்கா எழுதி வச்சுக்கலாம். கர்த்தருக்கும் பிசாசுக்கும் சேர்த்து நான் கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு ஒரு காரியத்தையும் சொல்ல முடியாது. புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்கும் பிசாசுக்கும் சேர்த்து நான் கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. கர்த்தருக்கும் பிசாசுக்கும் சேர்த்து நான் கீழ்ப்படியல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. யாராவது ஒருத்தருக்கு தான் கீழ்ப்படிய முடியும். இங்கே பிசாசு தனக்கு கீழ்ப்படிய வைத்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி செய்துவிட்டான். இதனால் நடந்தது என்னன்னு தெரியும், ஆண்டவரோடு இருக்கிற உறவு துண்டிக்கப்பட்டது, அவருடைய ஆத்மாவிலே மரணம் வந்தது, அதனாலே கர்த்தரை விட்டு பிரிக்கப்பட்டார்கள், தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். அவன் நினைச்சது நடந்துருச்சு. ஃபர்ஸ்ட் மனுஷன் அவனுக்கு என்றைக்குமே இந்த காரியத்தை ரொம்ப கவனமா செயல்படுவான். ஃபர்ஸ்ட் மனுஷனை அவன் வீழ்த்தினதே இந்த கீழ்ப்படியாமை என்கிற விஷயத்தை வச்சுதான் இந்த முதல் மனுஷனை அவன் வீழ்த்தினான். சரி, முதல் மனுஷனுடைய காரியம் அப்படி. முதல் ராஜாவுடைய காரியம் என்ன? அதுக்கு ரெண்டு ஆதாரத்தை காட்ட முடியும். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆதாரத்தை நம்ம ரொம்ப அதிகமாக அடிக்கடி நம்ம பார்த்துருக்கிறோம். நான் இன்னொன்று காட்டுறேன். 1 Samuel 13:8 வாசிக்கலாம்.
அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான்.
காத்திருந்தான்
சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிக்கிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்டேர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து
புத்தியீனமாய் செய்தீர்.
உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த
கட்டளையை
கை கொள்ளாமல் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார்.
இப்பொழுதோ
உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான்.
முதல் காரியம் இங்கே பாத்தீங்கன்னா, இந்த சவுல் இடத்துல சில நியாயம் இருக்கிற மாதிரி தான் தெரியும். பெலிஸ்தியோடு யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. சாமுவேல், நான் வந்து பலி செலுத்தினேன், அதுக்கு பிறகு நீங்க யுத்தத்துக்கு போங்கன்றாரு. ஆனால் அந்த குறித்த நேரத்திற்குள் சாமுவேல் வரவில்லை. அதனாலே சவுல் பார்த்தான், யுத்தம் மும்முரமா இருக்குது, பெலிஸ்தியர்கள் வந்து ரெடியா நிக்கிறாங்க, ஜனங்கள் சிதறிடுவாங்கன்னு ஒரு சூழ்நிலை உருவாச்சு. உடனே இதை அவன் செய்யக்கூடாது. ஆனால் இவன் பலியை எடுத்து இவன் செலுத்தி விட்டான். அவன் பக்கத்தில் கொஞ்சம் நியாயம் இருக்கிற மாதிரி அவன் சொல்றான். ஆனாலும் கூட இங்க ஆண்டவனுடைய வார்த்தை என்ன, இந்த பலியை ஆசாரியனாகிய இந்த சாமுவேல் தான் செய்ய முடியும். கர்த்தருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த தீர்க்க தரிசன ஊழியத்தில் இருக்கிற ஆசாரி ஊழியம் செய்யக்கூடிய சாமுவேல் தான் செய்ய முடியும். இவன் ராஜா, இவன் செய்யக்கூடாது. இவன் நியாயமா ரீசன் சொல்றான், இல்லைன்னா ஜனங்க சிதறி இருப்பாங்க. ஆனாலும் ஆண்டவர் சொல்றார், இல்ல, இவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீர் புத்தியீனமாய் செய்தீர். அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது கீழ்ப்படியாமை வந்துச்சு. இந்த கீழ்ப்படியாமை முதல் மனுஷனுக்குள்ளும் கீழ்ப்படியாமையில வச்சுதான் அவனுடைய வீழ்ச்சி வந்துச்சு. முதல் ராஜாக்களையும் இந்த கீழ்ப்படியாமை வச்சுதான் அவனுடைய வீழ்ச்சி வந்துச்சு. இன்னொரு சம்பவம் நமக்கு தெரியும், எல்லாருக்கும் நமக்கு நிறைய தடவை பார்த்துருக்கோம். 15 அமலேக்கியர் இடத்துல யுத்தம் போகும்பொழுது சர்வசங்காரம் பண்ணும்படி சொல்லுவார். அங்கேயும் சவுளுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது கீழ்ப்படியாமை. இது ஒரு விஷயம்தான். அப்ப இந்த கீழ்ப்படியாமை தான் பிசாசு கொண்டு வருகிற மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அது யாருக்குமே தெரியாது. ரொம்ப சாதாரணமாக ஒரு சின்ன விஷயத்துல இதெல்லாம் பாத்தீங்கன்னா, சவுல் செஞ்சது பாத்தீங்கன்னா பிராக்டிக்கலா நல்ல விஷயம் தான். ஏன் வந்தா ஒரு தப்பும் அவன் செய்யல, பலிதான் செலுத்தினான். ஏன்னா யுத்தத்துக்கு போறதுனால பலி செலுத்திட்டு யுத்தத்துக்கு போகணுன்ற ஒரு ஆங்கிள் தான் பண்ணான். ஆனா ஆண்டவருடைய பார்வையில் என்ன, என் வார்த்தைக்கு படி நீ நடந்தியா இல்லையா, அதுதான். வேற ஒண்ணுமே கர்த்தர் கேட்கல. இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இத்தில கேட்கறதெல்லாம், என் வார்த்தையின்படி நீ நடந்தயா. இன்னைக்கு ஊழியத்தின் பாதையில கூட நிறைய பேருடைய காரியத்தை பார்க்கும்போது நமக்கு எனக்கு பயமா இருக்கும். ஆனா அவங்க செய்யறதை பார்க்கும்போது ரொம்ப ஆக்டிவா ஊழியம் செய்யற மாதிரி இருக்கும். துருத்துன்னு பல காரியத்தை செய்வாங்க, பெரிய பெரிய காரியத்தை இறங்கி செய்வாங்க, பெரிய மீட்டிங் போடுறது, தாய்வு நல்ல பெண்ணும் பண்ணுவாங்க, எடுத்தோன்னு பத்திரிக்கை ஆரம்பிப்பாங்க, எடுத்தோன்னு அது செய்வாங்க, இதை செய்வாங்க, எல்லாத்துலயும் இறங்கி ஏதாவது ஒன்று செய்வாங்க. சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாவது பிஸியா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. நமக்கு பார்க்கும்போது என்ன, நம்ம தான் டல்லா அடிக்கிற போல இருக்குது, மற்றவங்க அவங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாங்களேன்னு தோணும். ஆனா ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ என்ன செஞ்சேன்னு ஆண்டவர் கேட்க மாட்டாரு. கடைசி நாள் நீ என்ன செஞ்சேன்னு கேட்க மாட்டாரு, நான் சொன்னதை செஞ்சியான்னு தான் கர்த்தர் கேட்பாரு. புரியுதுங்களா? நீ என்ன செஞ்சு எனக்காக என்ன செஞ்சு எனக்கு கர்த்தர் கேட்க மாட்டார். பாட்டெல்லாம் நம்ம பாடுவோம், உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய், பாட்டெல்லாம் இருக்குது. ஆனா ஆண்டவர் வந்து கடைசி நாள் எனக்காக என்ன செஞ்சான் அப்படி கேட்க மாட்டார். நான் சொன்னதை செஞ்சியா இல்லையா, இதுதான் கர்த்தர் கேட்பார். அவர் சொன்னதை செய்ய வேண்டும், அவர் சொல்லாததை செய்யாமல் இருக்க வேண்டும். ரெண்டுமே இருக்கணும். சொன்னதையும் செஞ்சுட்டு சொல்லாததையும் சேர்த்து செய்யக்கூடாது. சொன்னதையும் செய்யாம சொல்லாததையும் செய்யாம அப்படி இருந்துடக்கூடாது, இப்படியும் போயிடக்கூடாது. சொன்னதை செய்யணும், சொல்லாததை செய்யக்கூடாது. அதுலயும் கரெக்டா இருக்கணும். எல்லாத்தையும் நான் செய்வேன் இட்டு போட்டு செய்யக்கூடாது. இந்த இடத்துல சொன்னதை செய்கிறான் சவுல், யுத்தத்துக்கு ரெடியாகிறான். நான் சொல்லாததையும் சேர்த்து செய்கிறான். அதுதான் கீழ்படியாமையே போச்சு. அப்ப வேதத்திலே முதல் மனுஷனுடைய வீழ்ச்சி அதுதான், முதல் ராஜாவுடைய வீழ்ச்சி அதுதான். அங்கதான் ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் வீழ்ச்சி சவுலுக்கு இதுதான். அப்புறம் தான் அமலேக்கியருடைய விஷயம், அது செகண்ட். அது முதல் வீழ்ச்சி இதுதான். அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில், ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் வாழ்க்கையில், இந்த கீழ்படியாமல் பண்ண போவதுதான், அதுதான் பிசாசுடைய காரியம். இது நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட நம்ம கவனமா இருக்கணும். நமக்கே தெரியாது. இன்னைக்கு காலையில் சொன்னது போல நல்லதா தெரியும், நமக்கு செய்யக்கூடியதா இருக்கும், நமக்கு எல்லாமே ஏற்றதா இருக்கும். ஆனால் அதுக்காக நம்ம கீழ்படிச்சிடக்கூடாது, செஞ்சிடக்கூடாது. ரொம்ப நிதானம் காக்க வேண்டும். சரி, இப்ப பாத்தீங்கன்னா இந்த கீழ்படியாமை ஒரே காரியம் தான் சிங்கிள் டிராக்ல ஓடிட்டு இருக்குது. முதல் மனுஷனுக்கும் அதுதான், முதல் ராஜாவுக்கும் அதுதான், அடுத்தது இயேசு கிறிஸ்துவுக்கும் கொண்டு வந்தது அதே அட்டாக் தான். வேற அட்டாக் கிடையாது. இயேசு கிறிஸ்துவுக்கும் பிசாசு கொண்டு வந்தது வேற அட்டாக் கிடையாது. வேற ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு வந்து காட்டல, ஒரு பாவத்தை செய்வதற்கு தூண்டுதல் எல்லாம் கொடுக்கல, வேற மாதிரி மோசமான பாவம் கொண்டு வரலாம் அதெல்லாம் அந்த சோதனைலாம் கொடுக்கல. ஜஸ்ட் நல்லதை காண்பிக்கிற மாதிரி காமிச்சு. ஏன்னா நமக்கு வெளியரங்கமான பாவங்கள் எல்லாம் நமக்கு வெளிப்படையா தெரிஞ்சிடும். இல்ல ஒரு அசிங்கமான, ஒரு மோசமான பாவம், துணிகரமான பாவம், அதுல வந்து பிசாசு நம்மளை வீழ்த்தவே முடியாது. நமக்கு தெரியும், வெட்ட வெளிச்சமா தெரியும், இது தப்பு, இது சரியில்லை, வேண்டாம். அப்ப அந்த காரியத்தில் அவன் நம்ம கிட்ட போராடி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டான். நமக்கு அதை குறித்து ஒரு அறிவு இருக்கிறது, நமக்கு அதை குறித்து ஒரு தெளிவு இருக்குதுன்னா அதுல அவன் வந்து மோதி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டான். அவன் நம்முடைய லைன்லயே வந்து நம்மளை கீழ்ப்படிய பண்ணணும், அதுதான் அவன் ட்ரை பண்ணுவான். நமக்கு அப்பாற்பட்ட லைன்ல நம்மளை கொண்டு கொடுக்க மாட்டான். இன்னைக்கு நம்ம கொண்டு போய் குடிக்க வைக்கிறது, நம்மளை கொண்டு போய் வேற ஏதாவது காரியத்தை செய்ய வைக்க அதுல தள்ளவே மாட்டான். அதுக்கு அவன் ட்ரை பண்றதில்ல, அது வேஸ்ட். அவனுக்கே தெரியும், அதுல ட்ரை பண்ண மாட்டான். ஆனா நம்ம லைன்லயே புகுந்து நமக்கு தெரியாமலே நம்மளை கீழ்படிய பண்றதுதான் அவனுடைய டெக்னிக். நம்ம லைன்லயே வருவான். ஊழியம் செய்கிறவனுக்கு ஊழியம் செய்கிற லைன்லயே வருவான். உலக வேலையில் இருக்கிறீங்கன்னா உலக வேலையிலேயே வருவான். நீங்க எதுல இருக்கிறீங்களோ அந்த லைன்லயே வந்து உங்களுக்கு தெரியாமல் கீழ்படியாமைக்கு நம்மளை தள்ளிடுவான். புரியுதுல? நம்ம லைன்லயே நமக்கு தனிப்பட்ட வேற டிராக்ல கொண்டு போகவே மாட்டோம். அதுதான் நமக்கு தெரியாது. நம்ம லைன்ல நம்ம கரெக்டா போயிட்டு நினைச்சிட்டு இருப்போம், பட் அதுலதான் நமக்கு வீழ்ச்சி வரும். ரொம்ப சென்சிட்டிவா நம்ம இருக்கணும். தேவனுடைய வார்த்தையிலும் அவருடைய ஆவியானவராலும் நாம் நடத்தப்படணும். சரி, இப்ப இந்த காரியத்துல பிசாசு இப்ப இப்படி எல்லாம் மேற்கொண்டுட்டு வந்துட்டான். இப்ப நம்ம எப்படி துரத்துறது? இல்ல, இயேசு கிறிஸ்துவை நம்ம இன்னைக்கு காலையில பார்த்தோம். அவர் பிசாசை மேற்கொண்ட விதத்தை நம்ம பார்த்தோம். முதல் காரியத்திலே பார்க்கும் பொழுது அவரை டெம்ப்ட் பண்ணும்போது அவர் அதற்கு உடன்படல. திருப்பி அவனை டெம்ப்ட் பண்றான், அப்பவும் கூட அவர் உடன்படல. மூணாவது, நீரனை பணிந்து கொண்டால், ஓபனா வந்து கேட்கலாம், நீரனை பணிந்து கொண்டால், அப்பதான் இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். இனி இவங்கிட்ட சமாதானமாய் ஸ்மூத்தா பேசுறதுக்கு காரியம் கிடையாது. அப்பால போ சாத்தானேனர். இதத்தான் இன்னைக்கு நம்ம லைஃப்ல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் எடுத்துக்கொள்வோம். யாக்கோபு எழுதின நிருபம் 4:7. யாக்கோபு 4:7. ஆகையால்
தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்,
தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்,
பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்,
பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்,
அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்,
அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு காரியம் இதுல நடக்கணும். பிசாசை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விரட்டுவதற்கு நம்ம லைஃப்ல ரெண்டு விஷயத்தை நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். முதலாவது கர்த்தருக்கு கீழ்படுகிற விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவருக்கு நான் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலையும் நான் கீழ்படிய வேண்டும். ஒரு சின்ன விஷயத்துல கூட மிஸ் ஆயிடக்கூடாது. ஆண்டவருக்கு கீழ்படுகிற விஷயத்தில் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சின்சியரா இருக்கிறீங்களோ அதை வச்சுதான் பிசாசுக்கு முன்பாக உங்களுடைய ஆதிக்கம் உங்களுடைய அதிகாரம் செயல்படும். ஏன்னு கேட்டீங்கன்னா பிசாசு சாதாரணமானவன் அல்ல. அவனுக்கு கர்த்தர் வல்லமை கொடுத்திருக்கிறார். அதை விட அவனுக்கு இருக்கிறது ரொம்ப பெரிய ஆயுதம் அவனுடைய தந்திரம். மூணாவது அவங்ககிட்ட இருக்கிற இன்னொரு ஒரு பெரிய காரியம் கேட்டீங்கன்னா விடாமுயற்சி. பிசாசு கிட்ட இருக்க ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல ஆயுதம் அவனுடைய காரியம் விடாமுயற்சி. அவன் ஏதாவது வல்லமையில வீழ்த்த ட்ரை பண்றான். அதுல தேவ பிள்ளைகளை சாதாரணமா ஜெயிக்க முடியாது. தந்திரத்தை அவன் யூஸ் பண்ணுவான். அந்த தந்திரத்தில் சில நேரத்தில் அவன் தோல்வி அடைந்தால் இவங்கிட்ட நடக்காதுன்னு சொல்லி ஒதுங்கி போக மாட்டான். விடாமுயற்சியை அவன் செய்து கொண்டே இருப்பான். அவங்ககிட்ட அந்த விடாமுயற்சி இருக்கு. அத வேதத்தில் நமக்கு பல இடத்துல இருக்கு. இப்ப இயேசு கிறிஸ்து இடத்துல ஒரு தோல்வியை கண்ட உடனே ஓடி ஒடியில. யோபுவின் இடத்துல ஒரு தோல்வியை கண்ட உடனே ஓடி ஒடியில. பிசாசை குறித்த டாக்டரின் அதுல கூட நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் இருக்கும். எடுத்து பாருங்க மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 12 எடுத்துக்கொள்ளுங்கள். 12:43 வாசிக்கலாம்.
அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி
அங்கே வந்து
அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலையிலும் அந்த அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும்.
போதும். இங்கே பார்க்கும்போது ஒரு மனுஷனை விட்டு துரத்தப்படுகிறது. ஐயோ நம்மளை துரத்திட்டாங்க, ஓடி அந்த பக்கமே வராம ஓடி இல்லை, சில நாட்கள் திரும்பி வருது, திரும்பி வந்து பாக்குது. பாருங்க அந்த செகண்ட் அட்டெம்ப்ட் வந்து பாருங்க, அந்த இரண்டாவது அட்டெம்ப்ட்ல வந்து பாக்குது. ஒருவேளை அந்த இடத்துல அவங்க கத்தருக்கு தங்களை ஆயத்தப்படுத்திட்டாங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனால் அந்த இடம் வெறுமையாயிருந்தால் இப்ப என்ன செய்து அடுத்த முயற்சி செய்து. ஆனா அடுத்த முயற்சி பாத்தீங்கன்னா முந்தின முயற்சி மாதிரி கிடையாது. முதல் முயற்சியில தனியா இருந்து துரத்தப்பட்டாச்சு, இப்ப பாக்குது. இப்ப நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்றோம், அட்டெம்ப்ட் பண்றோம், செகண்ட் அட்டெம்ப்ட் வந்து நமக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா பண்ணணும். முதல் காரியத்தை நமக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்ப செகண்ட் அட்டெம்ப்ட் என்ன செய்ய, தன்னை விட இன்னும் மோசமான 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து சேஃபா அந்த இடத்துல தங்குது. அப்போ இந்த செகண்ட் அட்டெம்ப்ட்ல பாருங்க ஜெயிச்சிருச்சு. அப்ப அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவனுடைய பின்னிலைமை அதிக கேடாகும், இன்னும் ஸ்ட்ராங்கா ப்ரொசஸ் பண்ணுது. என்னைக்குமே தன்னுடைய முயற்சியை விட்டு கொடுக்காதது பிசாசு. அட்டெம்ப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், தன்னுடைய தோல்வியினால துவண்டு போகாது, திரும்ப திரும்ப அட்டெம்ப்ட் பண்ணும். அதனால இயேசு கிறிஸ்துவின் விஷயத்தை நம்ம அதை பார்த்தோம், யோபுவின் விஷயத்தில் அதை நம்ம பார்த்தோம். நம்முடைய காரியம் அதுதான். ஒரு தடவை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க கேர்லெஸ்ஸா பரவாயில்ல நம்ம ஜெயிச்சிட்டோம் இனி நம்மளை அடிக்கிற கால் இல்ல அப்படி நீங்க கேர்லெஸ்ஸா இருந்துட்டீங்கன்னா அடுத்ததுல காலி ஆயிடுவீங்க. இன்னைக்கு நம்ம இந்த காரியத்தை நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு கேர்லெஸ்ஸா இருக்கிறதுனாலதான் நிறைய பேர் சீக்கிரம் விழுந்து போறாங்க. கடைசி வரைக்கும் கேர்லெஸ் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு விதத்துல நம்ம ஜெயிச்சிட்டோம்ன்றதுக்காக நம்ம எல்லாமே ஜெயிச்சிட்டோம் நம்ம ஒரு ஆணவமாய் மெத்தனமா நம்ம இருந்துடக்கூடாது. என்ன எந்த பிசாசு என்ன ஒண்ணும் பண்ண முடியாது இந்த எண்ணத்துல நம்ம வந்துடக்கூடாது. இன்றைக்கு ஒரு விதத்துல வருகிறவன் நாளைக்கு வேற விதத்துல வருவான். இன்னைக்கு தனியா வந்தவன் நாளைக்கு இன்னும் 7 கூட்டிட்டு வருவான். திரும்பி 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 அட்டெம்ப்ட் பண்ணிட்டே தான் இருப்பான். இது நம்முடைய வாழ்க்கையில கடைசி நிமிஷம் வரைக்கும் நடக்க போகிற நடக்கிற உண்மை இது. அப்ப இந்த விஷயத்துல நீங்க ரெண்டு காரியம் கவனமா இருக்கணும். கர்த்தனுக்கு கீழ்படிய 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 நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய அதிகாரம் நமக்குள் அதிகரிக்கிறது. அதனால ரெண்டையும் சேர்த்து யாக்கோபு சொல்றான், தேவனுக்கு கீழ்படிந்திருங்கள். ரெண்டாவது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு எதிர்த்து வைக்கும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவன் முதலாவது தேவனுக்கு கீழ்படுகிறவனா இருக்கணும். கர்த்தருக்கு கீழ்படியாதவன் ஒருவன் பிசாசுக்கு எதிர்த்து நின்னா அவனுக்கு ரொம்ப டேஞ்சர். புரியுதுங்களா? கர்த்தருக்கு கீழ்படியாமல் ஒருவன் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறான்னா அது அவனுக்கு டேஞ்சரா முடியும். அதான் இன்னைக்கு காலையில ஒரு வசனத்தை பார்த்தோம். அப்போஸ்தலர் 19 அதிகாரத்திலே ஒரு யூதனுடைய பிள்ளைகள் 7 பேர், இவர்கள் பிசாசை துரத்துறதுக்கு ட்ரை பண்ணாங்க இல்லையா? படிக்கலாமா? 19 அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19 அதிகாரத்திலே பதினான்காம் வசனத்திலிருந்து.
பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர்,
அதுக்கு முன்னால 12 வாசிக்கலாம்.
அவனுடைய சரீரத்திலிருந்து உருமாள்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரன் மேல் போட, வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன.
பொல்லாத ஆவிகள், இப்ப பவுல் மூலமா நடக்கிற ஊழிய இது. பிசாசுகள் அவனுடைய ஊழியத்திலே ஓடுது. பொல்லாத ஆவிகள், பவுல் ஒரு வார்த்தை கட்டளையிடும் பொழுது பிசாசுகள் ஓடுகிறது, அதை பாக்குறாங்க. அப்புறம்
அப்பொழுது தேசாந்தரிகளாய் தெரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில்
சிலர்
பொல்லாத ஆவிகள் பிடித்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள்.
ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள்.
பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன்,
இயேசுவை அறிவேன்,
பவுலையும் அறிவேன்,
பவுலையும் அறிவேன்,
நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களும் ஆகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள்.
போதும், இது நமக்கு வெளியரங்கமான ஒரு அடையாளம். இந்த 7 பேர் இதுல பார்த்து ரொம்ப வேதனை பாருங்க. யூதர்கள் வந்து மந்திரவாதிகளா இருந்தாங்களாம் அந்த நாட்கள்ல. யூதர்களே மந்திரவாதிகளா இருந்திருக்கிறாங்க. அநேக யூதர்கள் செஞ்சாங்க. பவுல் மூலமாக அசுத்தாதிகள் ஜனங்களை விட்டு போகிறத பார்த்தோன்னு நம்மளும் ஏன் இதை செய்யக்கூடாது ட்ரை பண்றாங்க. இயேசுவின் நாமத்தில் போ. ஆனா பிசாசுக்கு இயேசுவையும் தெரியும், பவுலையும் தெரியும், இவர்களை யாருன்னு தெரியாது. நல்லா பாருங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தருக்கும் தெரியும், பிசாசுக்கும் தெரியும். கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்களை கர்த்தரும் அறியேன்றுவாரு, பிசாசு நீ யாருன்னு கேக்குது. யாருக்குமே தெரியாதவன் இல்ல, கர்த்தருக்கு கீழ்படியாதவன் யாருக்குமே தெரியாம போயிடுறான். கீழ்படுகிறவன் கர்த்தருக்கும் விஐபி, பிசாசுக்கும் விஐபி. கர்த்தருக்கும் தெரியும், பிசாசுக்கும் தெரியும். அப்ப கீழ்ப்படிதல் என்ன மாதிரி நம்மளை கொண்டு போது பாருங்க. ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல், ஆண்டவருக்கு முன்னால விஐபி, பிசாசுக்கு முன்னால நம்ம விஐபி. கர்த்தருக்கு கீழ்படியலனா அவரும் எனக்கு நீ உன்னை அறியன்கிறார், இவனை நீ யாருன்னு கேட்கறான். யாருக்குமே தெரியாம போயிடுறாங்க. என்ன ஒரு காரியம் வேதத்தில் இருக்குது. அப்போ இதுல நீங்க பாருங்க, நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிக்கிறது தான் நம்முடைய பலன். ஆமென். அதுதான் நம்முடைய பலன். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அந்த இடத்துலதான் பலன் நம்ம கெயின் பண்றோம், ஸ்ட்ரென்த் கெயின் பண்றோம். அந்த ஸ்ட்ரென்த்தோடு போய் நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் போது அவன் ஓடி போகிறான். ஸ்ட்ரென்த் கெயின் பண்ணாம நம்ம பிசாசுக்கு முன்னால் நிற்க முடியாது. இந்த யாக்கோபு 4:7 பாத்தீங்கன்னா, இது மத்தவங்களுக்குள்ள இருக்கிற பிசாசை துரத்துறது இல்ல. அந்த வசனத்தை திருப்பி படிக்கலாமா? நல்லா படிச்சுன்னு உங்களுக்கு தெரியும், படிப்போம். யாக்கோபு 4:7.
ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்,
தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்,
பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்,
பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்,
அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
அவன் உங்களை விட்டு ஓடி போவான்கிறார் இல்லையா? இங்கே பார்க்கும் பொழுது இந்த விசுவாசிகளுக்கு இதை நிருபம் எழுதுறாரு. யாக்கோபு விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு, அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப ஒவ்வொரு விசுவாசி, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுட்டி திரிகிற இந்த பிசாசுகளின் விஷயத்தை குறிச்சுதான் இங்க யாக்கோபு மென்ஷன் பண்றாரு. உங்களை வீழ்த்துகிறதுக்கு சுத்தி சுத்தி வந்துட்டுகிறான், அவனை நீங்க பக்கத்திலே வச்சுட்டு இருக்க கூடாது, ஓடி போக வைக்கணும். அதற்கு ஒரே காரியம், ஆண்டவருக்கு ரொம்ப சின்சியரா கீழ்ப்படிந்திருங்க. அது மட்டுமல்ல, அவன் நீங்க கீழ்ப்படிந்திருந்தாலும் அவன் உங்களுக்கு விரோதமாய் வந்து போராட நினைப்பான். அப்பதான் நீங்க அவனுக்கு எதிர்த்து நின்று நீங்க இந்த பெற்ற பலனை, கீழ்ப்படிந்து பெற்றுக்கொண்ட பலனை அவனுக்கு விரோதமாய் நீங்க பிரயோகிக்கும் பொழுது அவன் ஓடி போவான். கீழ்ப்படிதல் பலத்தை கொடுக்கிறது, ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. நம்ம பிசாசுக்கு விரோதமாக அதை யூஸ் பண்றதுக்கு நம்ம கவனமா இருக்கணும். ஆமென். அப்படி செய்யும் போதுதான் நம்ம பிசாசினுடைய எல்லா தாக்குதல்களிலிருந்து தொடர்ந்து நம்ம ஜெயம் எடுத்துக்கொண்டே இருந்து பரலோகத்தில் போய் நம்ம சேர முடியும். அதனால சோதனை என்பது நம்முடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இருக்கும். அதிலே ஒரு விசுவாசிக்கு பொறுத்த மட்டிலே அவன் ஒரு பெரிய, அவன் விட்டுட்டு வந்த பெரிய துணிகரமான பாவத்திலே வருகிற சோதனைன்னு சொல்றதை விட கீழ்படியாமை என்கிற ஒரு சோதனை தான் நம்ம லைஃப்ல பேரலல்ல வந்துகிட்டே இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துல கீழ்படியாமல் போக பண்ண முடியுமா? ஒரு ஆசீர்வாதத்தை காமிச்சவங்களை டிராக் மாற்ற முடியுமா? ஏதாவது ஒரு விதத்துல நம்மளை வெளியில தள்ள முடியுமான்னு பிசாசு ட்ரை பண்ணிட்டே இருப்பான். மிக கவனமாக வேத வசனத்தை படிச்சு தேவ சித்தம் என்னது என்பதை வசனத்திலிருந்து அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். அடுத்தது ஆவியானவரால் நிறைந்திருக்கும் பொழுது அந்த வசனத்தை சரியாய் பயன்படுத்திக் கொள்வதற்கும், கர்த்தர் சில விஷயத்துல வந்து வசனத்துல பார்த்துட்டு இருக்க முடியாது, தேவ நடத்துல பார்க்கணும். அதுக்கு ஆவியானுடைய ஒத்தாசை இருக்கும்போது இது தேவ ஆசீர்வாதமா இல்லது பிசாசு கொண்டு வருகிற நம்மை மிஸ்கைட் பண்ணுகிற ஒரு காரியமா, அதை நம்ம அனலைஸ் பண்ண முடியும். இப்படி பார்த்துதான் கர்த்தருக்கு முழுவதும் கீழ்ப்படிவதிலும் பிசாசுக்கு முழுவதும் கீழ்ப்படியாமல் இருப்பதிலும் நம்மை காத்துக்கொள்ள முடியும். அப்படி இருந்தால்தான் பிசாசை நம்மால் துரத்த முடியும். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம், பிசாசுகளை துரத்துவார்கள். ஃபர்ஸ்ட் நம்ம லைஃப்ல இருக்கிற பிசாசை துரத்துறது தான் ரொம்ப முக்கியம். எல்லாருக்குள்ள இருக்கிற பிசாசை துரத்தினாலும் கடைசியில நம்ம நரகத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா நம்ம லைஃபுக்கு விரோதமாய் வர்ற பிசாசை துரத்த நம்ம தெரிஞ்சிட்டோம்னா கண்டிப்பா நம்ம பரலோகத்துக்கு போய் சேருவோம். இதுதான் ரொம்ப முக்கியம். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். பிசாசுகளை துரத்துதல் தேவ பிள்ளைகள் இதில் நமது சிறந்து விளங்கணும். பிசாசு நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் கடைசி வரைக்கும் வருவான். இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பித்த போதும் வந்தான், அவர் ஊழியத்தை முடிக்கும் பொழுதும் வந்து நின்றான். இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான் என்று சொன்னார். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையின் கடைசி நிமிஷம் வரைக்கும் ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா என்று பிசாசு அலைந்து கொண்டிருக்கிறான். கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் சுற்றி சுற்றி வருகிறான். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மை வீழ்த்துவதற்கு, ஒரு கர்த்தருடைய பிள்ளை அவன் வீழ்த்துவதற்கு அவன் துணிகரமான பாவத்தை கொண்டு வந்து ஏமாற்ற முடியாது. ஆனால் நம்முடைய வழிகளிலேயே வந்து நம்ம டிராவல் பண்ற அதே ரூட்ல வந்து அங்க கீழ்ப்படியாமையை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வருவான். நீங்க ஒரு உலக வேலையில் இருக்கிறீங்க, அந்த இடத்துல வருவான், உங்கள் குடும்பத்தில் வருவான், உங்களுடைய பிசினஸ்ல வருவான், அதுல உண்மை இல்லாமல் இருக்க செய்வான், உங்கள் உலக வேலையில உண்மை இல்லாமல் இருக்க செய்வான், ஊழியத்தினுடைய காரியத்திலே சரியான விதத்தில் அர்ப்பணிப்பு இல்லாமல் இருக்க செய்வான். நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு காரியத்திற்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் அவனுடைய காரியத்திற்கு கீழ்ப்படிய வைக்கிறதற்கு அவன் முயற்சி செய்வான். என்னைக்குமே நம்ம புரிஞ்சு கொள்ளணும், நம்ம வாழ்க்கையில் எது வரும்பொழுதும் நம்ம அனலைஸ் பண்ணணும். கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நன்மையானது எல்லாமே கர்த்தர் தான் தராது, நம்ம ஏமாறக்கூடாது. கர்த்தர் நன்மையானதை தருகிறார், உண்மை. ஆனால் நன்மையானது எல்லாமே கர்த்தர் தான் தருகிறார் என்று சொல்லி நம்ம நினைச்சிடக்கூடாது. நம்மால் முடிந்ததை அவன் செய்ய வைக்க ட்ரை பண்ணுவான், நம்மால் முடிந்ததெல்லாம் கர்த்தர் செய்ய வைக்கிறார் என்று நினைக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவுக்கு அவன் கொண்டு வந்தது கீழ்ப்படிய வைக்க நினைத்ததெல்லாம் அவருக்கு நன்மையானதை சொன்னான். அவருடைய வழியிலேயே வந்தான், அவர் வசனத்தை கையாளும் பொழுது அவனும் அவருடைய வழியிலேயே வந்தான். ஆனால் கடைசியில் இயேசு கிறிஸ்து அவனுக்கு எதிர்த்து நின்றார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அவனுக்கு எதிர்த்து நிற்க நமக்கு தெரியணும். அவருக்கு எதிர்த்து நிற்கணும்னா முதலாவது நம் ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படியணும். கீழ்ப்படியாமல் எதிர்த்து நிற்க துணிஞ்சா அது ஆபத்து. நிறைய பேருடைய வாழ்க்கையில கீழ்ப்படியாமல் எதிர்த்து நிற்க துணிந்து பாதிக்கப்படுறாங்க. எத்தனையோ பேர் நான் பார்த்திருக்கிறேன். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக கூட நம்ம சபையிலிருந்து ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு போய் ஆவடியில் ஒரு சர்ச்சில் ஒரு மீட்டிங் நடத்தணும். ஒரு போதகர் பிசாசினால் பாதிக்கப்பட்டிருந்தார். காரணம் என்ன? ஒரு பிசாசு பிடித்த ஒரு பெண்ணை அந்த ஜெபிக்கும் பொழுது, அந்த பெண்ணுக்காக ஜெபிக்கும் பொழுது இவர் அதே பிசாசினால் பாதிக்கப்பட்டு மோசமான நிலைமையில தள்ளப்பட்டார். அதான் நடக்கும். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் பிசாசை துரத்த நினைச்சா அது அவங்க வாழ்க்கையிலே ரிவர்ஸ்ல அட்டாக் ஆகும். கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டியது ரொம்ப முக்கியம். நம்முடைய சொந்த வாழ்க்கையில் நமக்கு விரோதமாய் வருகிறதான பிசாசுகளையும் நம்ம துரத்தணும்னா நம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது நாம் பலத்தை சுதந்திரிக்கிறோம். அந்த பலத்தோடு பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் ஓடி போகிறான். ஏன்னா நம்ம சொந்த பலத்தில் எதிர்த்து நிற்கல. ஆண்டவருக்கு கீழ்ப்படிய 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 அவருடைய பலத்தை நம்ம சுதந்திரிக்கிறோம். தெரியுமா, அவருக்கு நீங்கள் எவ்வளவு கீழ்ப்படுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தருடைய பலத்தை நீங்கள் சுதந்திரிக்கிறீர்கள். அந்த பலத்தை வச்சுதான் சத்துருவை நீங்கள் துரத்த முடியும். ஆண்டவருக்கு கீழ்ப்பணிந்திருக்கும் பொழுது நாம் ஆண்டவராலும் அறியப்பட்டிருக்கிறோம், பிசாசினாலும் அறியப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போகும்பொழுது அவரும் என்ன உன்னை அறியேன்னு சொல்லுவார். பிசாசு நீ யாருன்னு கேட்கும். கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பிசாசுகளை எங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக எழுப்புகிற பிசாசுகளை துரத்துவது தான் மிக முக்கியமான காரியம். எத்தனையோ மனுஷர்களுக்குள் இருக்கிற பிசாசுகளை துரத்துகிறதை விட எங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாய் வருகிற பிசாசுகளை நாங்கள் துரத்தும் பொழுதுதான் நாங்கள் பரலோகத்திற்குள் பிரவேசிக்க முடியும். மற்ற மனுஷருக்குள் இருக்கிற பிசாசுகளை துரத்துகிறதை வைத்து நாங்கள் பரலோகத்துக்குள் வர முடியாது என்பதை அப்பா நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். எங்க வாழ்க்கைக்கு விரோதமாய் வருகிற பிசாசுகளை நாங்கள் அனுதினமும் துரத்தி ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கடைசி வரைக்கும் ஜெயித்துக் கொண்டே இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தைகள் எங்களை எப்பொழுதும் ஜெயம் எடுக்க வைப்பதற்காக ஸ்தோத்திரம். காத்துக்கொள். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்.